ஓம் சாந்தி. 2/4/2024. இனிமையான குழந்தைகளே, பிற சேர்க்கையிலிருந்து விடுவித்துக் கொண்டு ஒருவருடன் இணையுங்கள். சகோதர சகோதரன் என்ற பார்வையில் பார்த்தால் தேகத்தை பார்க்க மாட்டீர்கள். பார்வை தடுமாறாது. சொல்லில் சக்தி இருக்கும். கேள்வி: தந்தை சிவபாபா குழந்தைகளுக்கு கடனாளியா அல்லது குழந்தைகள் தந்தைக்கு கடனாளியா? பதில்: குழந்தைகளாகிய நீங்கள் அதிகாரிகள், தந்தை உங்களுக்கு கடனாளி. குழந்தைகளாகிய நீங்கள் தானம் செய்கிறீர்கள், எனவே உங்களுக்கு 1/100 தந்தை தர வேண்டியுள்ளது. ஈஸ்வரன் பெயரில் நீங்கள் என்ன கொடுப்பீர்களோ அதற்காக அடுத்த பிறவியில் கைமாறு கிடைக்கிறது. நீங்கள் ஒரு பிடி அவல் கொடுத்து உலகிற்கே எஜமானன் ஆகின்றீர்கள். எனவே நீங்கள் எந்த அளவிற்கு பரந்த மனமுடையவராக இருக்க வேண்டும்? நான் பாபாவிற்கு கொடுத்தேன் என்ற இந்த எண்ணம் சிறிதும் சிந்தனையில் ஒருபோதும் வரக்கூடாது. ஓம் சாந்தி. இது புருஷோத்தம சங்கமயுகம் என்பதை படவிளக்க கண்காட்சியிலும் அருங்காட்சியகங்களிலும் புரிய வையுங்கள். நீங்கள் மட்டும்தான் புத்திசாலிகள். எனவே அனைவருக்கும் இது புருஷோத்தம சங்கமயுகம் என்பதை எவ்வளவு புரிய வைக்க வேண்டியுள்ளது? மியூசியம் தான் அனைத்து இடங்களையும் விட அதிகமான சேவை செய்யும் இடம். அங்கே அநேகர் வருகின்றனர். நன்றாக சேவை செய்யும் குழந்தைகள் குறைவாக உள்ளனர். அனைத்து சென்டரும் சேவா நிலையம். தில்லியில் ஆன்மீக அருங்காட்சியகம் என்று எழுதப்பட்டு உள்ளது. இதில் கூட சரியான பொருள் விளங்கவில்லை. அநேக மக்கள் கேள்வி கேட்கின்றனர், நீங்கள் பாரதத்திற்கு என்ன சேவை செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? இறைவனின் வாக்கு அல்லவா இந்த உலகம் ஒரு காடு. நீங்கள் இந்த சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் காட்டை சார்ந்தவரும் அல்ல, தோட்டத்தை சார்ந்தவரும் அல்ல. இப்பொழுது தோட்டத்திற்கு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ராவண ராஜ்யத்தை ராமராஜ்யம் மாற்றிக்கொண்டு இருக்கிறீர்கள். உங்களிடம் கேள்வி கேட்கிறார்கள், இவ்வளவு செலவிற்கு பணம் எங்கிருந்து வருகிறது சொல்லுங்கள். நாங்கள் பிரம்மா குமாரிகளும் பிரம்மா குமாரர்களும் சேர்ந்து செய்கிறோம். ராமராஜ்யம் உருவாகி கொண்டு இருக்கிறது. நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எங்களது குறிக்கோள் என்ன என்பதை பற்றியெல்லாம் நீங்களும் சிறிது நாட்கள் வந்து தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. எனவேதான் ராஜாக்களின் ராஜ்யத்தை அழித்து விட்டார்கள். இந்த சமயத்தில் அதுவும் கூட தமோ பிரதானம் ஆகிவிட்டது. எனவே நன்றாக இல்லை. நாடகப்படி அவர்கள் மீதும் குற்றம் இல்லை. நாடகத்தில் என்னவெல்லாம் உள்ளதோ அந்த நடிப்பை நாம் நடிக்கிறோம். ஒவ்வொரு கல்பமும் பாபா மூலமாக ஸ்தாபனைக்கான இந்த நடிப்பு நடைபெறுகிறது. நீங்கள்தான் செலவும் செய்கிறீர்கள். அதுவும் தனக்காகத்தான். ஸ்ரீமத் படி தானே செலவு செய்து தனக்காக சத்யுக ராஜ்ய அமைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள். இது வேறு யாருக்கும் தெரியவும் தெரியாது. வெளியில் தெரியாத போர் வீரர்கள். உங்களுடைய இந்த பெயர் பிரசித்தமானது. உண்மையில் அநேக சேனையில் வெளியில் தெரியாத வீரர்கள் என்று யாரும் இல்லை. சிப்பாய்களுக்கான பெயர் பதிவேடு உள்ளது. அந்த பதிவேட்டில் அவர்களது என் பெயர் இல்லாதவர் என்று யாரும் இருக்க முடியாது. உண்மையில் வெளியில் தெரியாத போர் வீரர்கள் நீங்கள்தான். எந்த பெயர் பதிவேட்டிலும் உங்கள் பெயர் கிடையாது. உங்களிடம் எந்த ஆயுதமும் இல்லை. இதில் உடலை கொலை செய்வதும் இல்லை. யோக பலத்தால் நீங்கள் உலகையே வெற்றி அடைகிறீர்கள். இறைவன் சர்வ சக்திவான் அல்லவா? நினைவால் நீங்கள் சக்தி பெறுகின்றீர்கள். சதோ பிரதானம் அடைவதற்காக நீங்கள் பாபாவிடம் நினைவை செலுத்துகிறீர்கள். நீங்கள் நீங்கள் சதோபிரதானம் அடைந்து விட்டால் ராஜ்யமும் சதோபிரதானமாக இருக்க வேண்டும். அதைதான் நீங்கள் ஸ்ரீமத் படி உருவாக்கிக் கொண்டு இருக்கிறீர்கள். கண்ணில் பார்க்க இயலாது, ஆனால் இருக்கிறது. அதைதான் புலப்படாதது என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் சிவபாபாவை கூட இந்த கண்களால் காண இயலாது. நீங்களும் ரகசியமானவர்கள். சக்தியும் ரகசியமாக பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் புரிந்துள்ளீர்கள். நாம் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாகிக் கொண்டிருக்கிறோம். மேலும் தூய்மையில்தான் சக்தி உள்ளது. சத்தியுகத்தில் நீங்கள் அனைவரும் தூய்மையாக இருப்பீர்கள். அவர்களுடைய 84 பிறவிகளின் கதையை பாபா கூறுகிறார். நீங்கள் பாபாவிடமிருந்து சக்தி பெற்று தூய்மை அடைந்து பிறகு தூய்மையான உலகில் ராஜ்யம் செய்வீர்கள். தேக பலத்தால் ஒருபோதும் யாரும் உலகை வெற்றியடைய இயலாது. இது யோக பலத்தின் விஷயம். அவர்கள் சண்டையிடுகின்றனர். ராஜ்யம் உங்கள் கையில் வரப்போகிறது. பாபா சர்வசக்திவான், எனவே அவரிடமிருந்து சக்தி கிடைக்க வேண்டும். நீங்கள் தந்தையை பற்றியும் அவரது படைப்பின் முதலிடை கடைசி மூன்று காலத்தையும் தெரிந்து கொண்டீர்கள். உங்களுக்கு தெரியும், நாம் தான் சுய தரிசன சக்கரத்தை சுற்றக்கூடியவர். இந்த நினைவு அனைவருக்கும் இருப்பது இல்லை. குழந்தைகளாகிய உங்களுக்கு நினைவு இருக்க வேண்டும். ஏனென்றால் குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் இந்த ஞானம் கிடைத்துள்ளது. வெளி மக்கள் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. எனவே சபையில் அமர வைப்பது இல்லை. தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்கக்கூடியவர் என பாபாவை அனைவரும் அழைக்கிறார்கள். ஆனால் தன்னை தூய்மையற்றவர் என்று யாரும் நினைப்பது இல்லை. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர் என்று பாடல் மட்டும் பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் நாயகிகள். பாபா நாயகன். அவர் அனைவருக்கும் சத்கதியை கொடுக்க வருகிறார். குழந்தைகளாகிய உங்களை பாபா அலங்கரிக்கிறார். உங்களுக்கு இரண்டு என்ஜின் கிடைத்துள்ளது. ரோல்ஸ் ராய்ஸின் இயந்திரம் மிக நன்றாக இருக்கும். பாபாவும் அப்படிதான். பதீத பாவனா வாருங்கள், எங்களை தூய்மையாக்கி அழைத்து செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். நீங்கள் அனைவரும் அமைதியாக அமர்ந்துள்ளீர்கள். எந்த தாளமும் நீங்கள் வாசிப்பது இல்லை. கடினமான விஷயமே இல்லை. நடமாடும் பொழுதெல்லாம் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள். சந்திப்பவர்களுக்கெல்லாம் வழியை சொல்லிக் கொண்டே இருங்கள். பாபா கூறுகிறார், எனது மற்றும் லக்ஷ்மி நாராயணன், ராதை கிருஷ்ணர் இவர்களின் பக்தர்களுக்கெல்லாம் இதனை தானமாக வழங்குங்கள். வீணாக இழக்கக்கூடாது. பாத்திரம் அறிந்துதான் தானம் செய்யப்படுகிறது. தூய்மையற்ற மனிதர்கள் தூய்மையற்றவர்களுக்கு தான் தானம் செய்து கொண்டு இருக்கின்றனர். பாபா சர்வசக்திவான், அவரிடமிருந்து நீங்கள் சக்தி பெற்று உத்தமராகின்றீர்கள். ராவணன் வரும்பொழுது கூட சங்கமம்தான் அது. திரேதா யுகத்திற்கும் துவாபர யுகத்திற்கும் இடையில் உள்ளது. இந்த சங்கமம் கலியுகத்திற்கும் சத்தியுகத்திற்கும் இடையில் உள்ளது. ஞானம் எவ்வளவு காலம் நடைபெறுகிறது? இந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு புரிய வைக்க வேண்டும். முக்கிய விஷயம் என்னவென்றால், எல்லை இல்லாத தந்தையை நினைவு செய்யுங்கள். எல்லை இல்லாத தந்தை எப்போது வருகிறாரோ அப்போது விநாசமும் நடைபெறும். மகாபாரத போர் எப்போது நடைபெற்றது? பகவான் ராஜயோகம் கற்பிக்கும் பொழுதுதான் புதிய உலகின் ஆரம்பம், பழைய உலகின் முடிவு. என்றாலே விநாசம் நடைபெறும் என்பது புரிய வந்தது. உலகம் காரிருளில் உள்ளது. அதனை இப்பொழுது விழிக்க செய்ய வேண்டும். அரை கல்பமாக உறங்கிக் கொண்டு இருக்கின்றனர். பாபா புரிய வைக்கிறார், தன்னைத்தான் ஆத்மா என புரிந்து சகோதரர் சகோதரர் என்ற பார்வையில் பாருங்கள். அப்பொழுது நீங்கள் யாருக்காவது ஞானம் வழங்கினாலும் உங்களது சொல்லில் சக்தி சக்தி வரும் ஆத்மாதான் தூய்மையாகவும் தூய்மையற்றதாகவும் ஆகிறது. ஆத்மா தூய்மையடைந்தால் ஷரீரமும் தூய்மையாக கிடைக்கும். இப்பொழுது கிடைக்க முடியாது. அனைவரும் தூய்மையாக மாற வேண்டும். சிலர் யோக பலத்தால், சிலர் தண்டனைகளால் தூய்மை அடைவர். நினைவு யாத்திரைதான் முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. பாபாவும் பயிற்சி செய்ய வைத்துக் கொண்டே இருக்கிறார். எங்கு சென்றாலும் பாபாவின் நினைவில் செல்லுங்கள். கிறிஸ்தவ தந்தையர்களும் அமைதியாக கிறிஸ்துவின் நினைவில் நடந்து செல்வார்கள். கிறிஸ்துவை நினைவு செய்கிறார்கள். பாரதவாசிகள் அநேகரை நினைவு செய்கின்றனர். பாபா கூறுகிறார், ஒருவரை தவிர வேறு யாரையும் நினைவு செய்யாதீர்கள். எல்லை இல்லாத தந்தையிடமிருந்து நாம் முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கு உரிமையாளர் ஆகிறோம். வினாடியில் ஜீவன் முக்தி கிடைக்கிறது. சத்தியுகத்தில் அனைவரும் ஜீவன் முக்தியில் இருந்தனர். கலியுகத்தில் அனைவரும் வாழ்க்கையின் பந்தனத்தில் உள்ளனர். இவையெல்லாம் யாருக்கும் தெரியாது. இந்த விஷயங்களை எல்லாம் பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். பிற குழந்தைகள் தந்தையின் பெயரை காப்பாற்றுகின்றனர். அனைத்து இடங்களுக்கும் செல்கின்றனர். இப்பொழுது நடைபெறுவது புருஷோத்தம சங்கம யுகம் என்பதை அனைத்து மனிதர்களுக்கும் புரிய வைக்க வேண்டியது உங்கள் கடமை. எல்லை இல்லாத தந்தை எல்லை இல்லாத ஆஸ்தியை தர வந்துள்ளார். பாபா கூறுகிறார், மனதார என்னை நினைவு செய்தால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும், பாவம் துண்டிக்கப்படும். இதுதான் உண்மையான கீதை. அதை தந்தை கற்பிக்கிறார். மனிதர்கள் காட்டிய வழியால் வீழ்ந்து கிடந்தீர்கள். இப்பொழுது பகவான் காட்டும் வழியால் ஆஸ்தியை அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள். முக்கிய விஷயம், இருந்தாலும் எழுந்தாலும் நடமாடும் பொழுதும் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள். அறிமுகம் வழங்கிக் கொண்டே இருங்கள். உங்களிடம் பேட்ஜ் உள்ளது. இலவசமாக கொடுப்பதில் தவறு இல்லை. ஆனால் பாத்திரம் அறிந்து தர வேண்டும். பாபா குழந்தைகளை புகார் செய்கிறார். நீங்கள் லௌகீக தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்கிறீர்கள். பரலௌகீக தந்தையாகிய என்னை மட்டும் மறந்து போகிறீர்கள். வெட்கமாக இல்லையா? நீங்கள்தான் தூய இல்லற மார்க்கத்தில் குடும்ப காரியங்களில் ஈடுபட்டிருந்தீர்கள். மீண்டும் இப்பொழுது மாற வேண்டும். நீங்கள் பகவானின் வியாபாரிகள். தன்னைத்தானே பாருங்கள். புத்தி எங்கும் அலையாமல் இருக்கிறதா என்று பாபா கூறுகிறார். மற்ற சேர்க்கையை விடுத்து ஒரு சேர்க்கையில் இணையுங்கள். தவறு செய்ய வேண்டாம். ஆத்மா ஒருவரை ஒருவர் சகோதர பார்வையில் பார்த்தால் தேகத்தை பார்க்க மாட்டீர்கள். பார்வை தடுமாறாது. குறிக்கோள் அல்லவா? இந்த ஞானம் இப்பொழுதுதான் உங்களுக்கு கிடைக்கிறது. சகோதர சகோதரர் என்று அனைவரும் சொல்கின்றனர். மனிதர்களும் சகோதரத்துவம் என்று சொல்கிறார்கள். அது சரிதான். பரமபிதா பரமாத்மாவின் குழந்தைகள் நாம். பிறகு இங்கேயேன் அமர்ந்து உள்ளீர்கள். பாபா சொர்க்கத்தை உருவாக்கும் பொழுது இப்படியெல்லாம் புரிய வைத்து முன்னேற்றத்தை அடைந்து கொண்டே இருங்கள். பாபாவிற்கு சேவாதாரி குழந்தைகள் மிகவும் பிரியமானவர்கள். கிளை நிலையங்களை திறந்து கொண்டே செல்கின்றனர். குழந்தைகளுக்கு ஆர்வம் உள்ளது. அநேகருக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று குழந்தைகளும் புரிந்து கொள்கின்றனர். ஆயினும் நடத்தி செல்லும் சகோதரிகளும் நல்ல மகாரதிகளாக இருக்க வேண்டும். ஆசிரியர்களும் வரிசைப்படியாகவே இருக்கின்றனர். பாபா கூறுகிறார், எங்கெல்லாம் லக்ஷ்மி நாராயணரின் ஆலயம், சிவன் ஆலயம், கங்கை கரை போன்ற கூட்டமுள்ள இடங்களிலெல்லாம் சென்று சேவை செய்ய வேண்டும். புரிய வையுங்கள். காமம் மிகப்பெரிய எதிரி என்று பகவான் கூறுகிறார். நீங்கள் ஸ்ரீமத் படி சேவை செய்து கொண்டே இருங்கள். இது உங்களுடைய ஈஸ்வரிய குடும்பம். இங்கே நீங்கள் ஏழு நாள் பட்டிக்கு வந்து குடும்பத்துடன் இருக்கிறீர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சி இருக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை மூலம் நீங்கள் கோடீஸ்வரராக, எல்லை இல்லாத தந்தை மூலமாக நீங்கள் பல கோடி மடங்கு பாக்யசாலி ஆகிறீர்கள். இறைவன் பாடம் கற்பிப்பார் என்பது உலகத்தாருக்கு தெரியாது. இங்கே நீங்கள் படிக்கிறீர்கள், ஆகவே உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகம் இருக்க வேண்டும். நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த நிலையை அடைய படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு பரந்த மனம் வேண்டும்! பாபாவிற்கு நீங்கள் கடனை ஏற்றுகிறீர்கள். ஈஸ்வரனின் பெயரில் என்ன தருவீர்களோ அதற்கான கைமாறு அடுத்த பிறவியில் பெறுகிறீர்கள். பாபாவிற்கு நீங்கள் அனைத்தையும் கொடுப்பதால் பாபாவும் அனைத்தையும் திருப்பி தர வேண்டும். பாபாவிற்கு நான் கொடுத்தேன் இந்த எண்ணம் ஒருபோதும் வரக்கூடாது. அநேகருக்கு மனதில் வருகிறது, நாம் இவ்வளவு கொடுத்தோம், நம்மை இவர்கள் கவனிப்பதே இல்லையே, ஏன்? நீங்கள் பிடியவள் கொடுத்து உலக ராஜ்யத்தை பெறுகிறீர்கள். ராஜாக்கள் கௌரவமாக இருப்பார்கள். முதன் முதலில் பார்க்கும் பொழுது நாம் பார்த்திருக்கிறோம், அவர்கள் பார்வையிலேயே சொல்லி சென்று விடுவார்கள். அவர்கள் ஒருபோதும் கையால் எடுக்க மாட்டார்கள். செயலாளருக்கு சைகை காண்பிப்பார்கள். அப்படியானால் வள்ளலான சிவபாபா எப்படி வாங்குவார்? இவர் எல்லை இல்லாத தந்தை. இவருக்கு முன்னால் நீங்கள் பார்வை வைக்கிறீர்கள். ஆனால் பாபா பிரதிபலனாக 100 மடங்கு தருவார். எனவே நான் கொடுத்தேன் என்ற இந்த எண்ணம் வரக்கூடாது. எப்போதுமே நாம் பெறுகிறோம் என்று நினையுங்கள். அங்கே நீங்கள் கோடீஸ்வரர் ஆவீர்கள். நீங்கள் உண்மையில் கோடி மடங்கு பாக்யசாலி ஆகின்றீர்கள். அநேக குழந்தைகள் பரந்த மனதுடையவராக இருக்கிறார்கள். சிலர் கருமையாகவும் இருக்கிறார்கள். நாம் கோடி மடங்கு பாக்யசாலி ஆகிறோம், நாம் அதிகமான சுகத்தை அடைகிறோம் என்பதை புரிந்து கொள்வது இல்லை. பரமாத்ம தந்தை மறைமுகமாக இருக்கும் போது மறைமுகமாக அல்ப கால பலனை தருகிறார். இப்பொழுது நேருக்கு நேர் வந்திருக்கும் பொழுது 21 பிறவிகளுக்கு பலன் தருகிறார். சிவபாபாவின் களஞ்சியம் நிரம்பி இருக்கும் என சொல்லப்படுகிறது. பாருங்கள் எவ்வளவு குழந்தைகள் இங்கு, யார் என்ன தருகிறார்கள் என்பது கூட தெரியவில்லை. பாபாவிற்கு தெரியும். பாபா யாரிடம் குடிக்கொண்டுள்ளாரோ அவருக்கு தெரியும். முற்றிலும் சாதாரணமாக இருக்கிறார். இந்த காரணத்தால் குழந்தைகள் இங்கிருந்து வெளியில் சென்றவுடன் அந்த மகிழ்ச்சி மறைந்து போகிறது. ஞானம் யோகம் இல்லாததால் சச்சரவு நடந்து கொண்டே இருக்கிறது. நல்ல நல்ல குழந்தைகளை கூட மாயை வீழ்த்தி விடுகிறது. மாயை முகத்தை திருப்பி விடுகிறது. சிவபாபா இவரை சந்திக்க நீங்கள் வந்துள்ளீர்கள் என்றால் அவரை நீங்கள் நினைவு செய்ய முடியாதா? உள்ளூர மகிழ்ச்சியின் அளவு அதிகமாக இருக்க வேண்டும். நீங்கள் வந்துவிட்டால் நாங்கள் உங்களுக்கே குழந்தையாகி விடுவோம் என்று யாரிடம் சொல்லி வந்தீர்களோ அந்த நாள் இன்று வந்தது. பகவானே வந்து தத்தெடுக்கும் பொழுது எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் என்று சொல்வது. மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். ஆனால் மாயை மகிழ்ச்சியை இழக்க வைத்து விடுகிறது. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்துள்ளார். அவரே நமக்கு ஆசிரியராகவும் பாடம் கற்பித்துக் கொண்டிருக்கிறார். தனது கோடி மடங்கு பாக்கியத்தை நினைவு செய்து மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். இரண்டாவது, நாம் ஆத்மா சகோதர சகோதரர்கள். இந்த பார்வை உறுதியாக இருக்க வேண்டும். தேகத்தை பார்க்க கூடாது. இறைவனுடன் வியாபாரம் செய்த பிறகு புத்தியை அலைய விடக்கூடாது. வரதானம் இந்த அலௌகீக வாழ்க்கையில் சம்பந்தத்தின் சக்தி மூலமாக அழியாத சிநேகம் மற்றும் சகயோகத்தை பெற்றுவிடும். சிறந்த ஆத்மா ஆவீர்களாக விளக்கம். இந்த அலௌகீக வாழ்க்கையில் சம்பந்தங்களின் சக்தி குழந்தைகளாகிய உங்களுக்கு இரட்டை ரூபத்தில் கிடைக்கிறது. ஒன்று, தந்தை மூலமாக அனைத்து சம்பந்தங்கள். இரண்டாவது, தெய்வீக பரிவாரத்தின் மூலமாக சம்பந்தம். இந்த சம்பந்தங்களால் எப்பொழுதும் சுயநலமற்ற சிநேகம், அழியாத சிநேகம் மற்றும் சகயோகம் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. எனவே உங்களிடம் சம்பந்தத்தினுடைய சக்தியும் இருக்கிறது. அப்பேற்பட்ட சிறந்த அலௌகீக வாழ்க்கையுடைய சக்திகளில் நிறைந்த வரதானி ஆத்மா ஆவீர்கள். எனவே வேண்டுகோள்களை விடுப்பவர்கள் அல்ல, ஆனால் எப்பொழுதும் திருப்தியாக இருப்பவர்கள். ஸ்லோகன்: எந்த ஒரு திட்டத்தையும் தேக உணர்விலிருந்து விடுபட்டு பார்வையாளராக ஆகி சிந்தியுங்கள் மற்றும் ஒரு நொடியில் தெளிவான நிலையை அமைத்துக் கொண்டே செல்லுங்கள். ஓம் சாந்தி.